الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்தாளுகின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கு அருட்படியாக வந்ததைச் அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் ரமலான் எங்களுக்கு கற்றுத்தந்த தக்வாயினும் நிறையச்சத்தை கடைபிடித்தேகுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்போ தக்குவாவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். எமக்கு மட்டுமில்ல, எப்போதெல்லாம் அல்லாஹ் நோன்பை கடைமையாக்கினார்களோ அந்த முந்திய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இதைத்தான் இதனுடைய அடிப்படை நோக்கமாக கூறுகின்றான். ஈமாங்கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடுமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் உள்ள நோக்கம் ஒன்றுதான், அல்லக்கும் தத்தப்பும். நீங்கெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான். சரி, நோன்பு கழிய கழிய எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டாகிறதா கூடுகிறதா என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வியாபாரம் செய்ய செய்ய லாபம் வருகிறதா அல்லது உள்ள மூலதனமும் லொஸ்டாகிறதா என்று வியாபாரி பார்க்கிறார், பயப்படுகின்றார், அதனை பாதுகாக்கிறார், அதுக்குரிய திட்டங்களை முயற்சிகளை அவர் முன்னெடுக்கிறார், குறைபாடுகளை நீக்குகிறார். ஏன் வியாபாரம் செய்ய செய்ய லாபம் கிடைக்கணும், எங்களுடைய சொத்து அதிகரிக்க வேண்டும். சரி, ரமலான் போகுது, முடிந்து கொண்டு போகுது, போக போக நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், வணக்கத்தில் ஈடுபடுகிறோம், இதெல்லாம் நடந்து அடைந்தது என்ன? அதைத்தான் நல்லா சொல்றான், தக்குவா வர வேண்டும். தக்குவா வருகிறதா, நாம் இவயசம் உள்ள மக்களாக மாறுகின்றோமா என்பது ஒவ்வொரு நாளும் ரமலான் கழிய கழிய நாம் சிந்திக்க வேண்டிய முதன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரமலான் நோன்பு பூர்த்தி அடைந்தால், அது உண்மையாக முழுமையாக ஆகிவிட்டால் அந்த தக்குவா கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் எங்களுடைய நோன்பு முழுமையாக வேணும், உண்மையாக வேண்டும். அதற்காக வேண்டி காட்டப்பட்ட வழிமுறைகள், ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள், சுன்னத்திலே எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட வழிமுறைகள், அது பின்பற்றப்பட வேண்டும். அது முதலாவது நோன்புடைய வரையறை நேரம், அது கவனிக்கப்பட வேண்டும். எங்களுடைய கடமைகள் எல்லாம் நேரத்தோட காலத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை அது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நோன்பு அதற்கு காலமும் நேரமும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ரமலான் மாதந்தாவுடைய காலம், அது கிழக்கு பஜ்ர் உதயமாதிலிருந்து சூரியன் மறையும் வரை அதுக்குரிய நேரம். இந்த காலத்தில் அது நடக்க வேண்டும், இந்த நேரத்துக்குள்ளே நடக்க வேண்டும். ஹஜ்ஜே ஹஜ்ஜுடைய மாதத்தில் நடக்க வேண்டும். பிற எட்டிலிருந்து ஹஜ்ஜ் ஆரம்பிக்கிறது, 12 அல்லது 13க்குள்ளே முடிகிறது. அதுக்கு முன்னாலே பின்னால் ஹஜ்ஜ் செய்ய இயலாது. சரி, இதே போல இந்த ரமலானில் நாம் காலம் சரி நேரமும் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலர் சில மக்கள் நேரத்தில் குறைபாடு செய்கின்றார்கள், சிலர் அலட்சியமான போக்கு, சிலருடைய அறிவீனம். அதனால ரமலானை நோன்பு ஆரம்பிக்கின்ற நேரத்தில் சிலர் குறைபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதனால நோன்பே இல்லாமலாகிவிடுகிறது. பகலெல்லாம் பசித்திருந்து நோன்பு இல்லாமலாகிவிடுகின்றது. அல்லது பஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது நோன்பு ஆரம்பம். சிலர் நினைக்கிறார்கள் பஜ்ருடைய நேரம் என்றால் அதான் சொல்லும் வரையில சாப்பிடலாம் என்று. ரசூலுல்லாஹி சொல்வார்கள், அதான் சொல்லுவதற்கு சில நேர சில நிமிடங்களுக்கு முன்னாலேயே சாப்பாட்டை முடித்துக் கொள்வார்கள். நபியுடைய சஹருக்கும் அதானுக்கும் இடையில இடைவெளி இருக்கும், அதானுக்கும் சஹருக்கும் இடையில இடைவெளி இருக்கும். ஆனால் சில மக்கள் சுயமாக சில ஹதீஸ்களை விளங்க போய் தவறாக விளங்கி அதான் சொல்லி முடியும் வரையிலே சாப்பிடலாம் என்று சாப்பிடுகிறார்கள். ஏன், ஒரு வினோதமான ஒரு செயலை நடந்த ஒரு பள்ளிவாசலில் தங்கி அங்கே மக்கள் சஹர் செய்தார்கள் இரவை ஹயாத்தாக்கி. அதில் பேசிக்கொண்டார்களாம், ஓ அதான் சொல்லுவது அதான் சொல்லி முடியும் வரையிலையும் சாப்பிட்ற சுண்ணத் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குவேன் சொல்லி ஒரு மடத்தனமான நோன்பு ஒரு பள்ளியிலே எங்களை உள்ளதான் நோட்டார்கள் சில வருடங்களுக்கு முன்னாள். இவர்கள் தவறாக விளங்கியது என்ன, புகாரியிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ், அது ஆயிஷா ரத்து அறிவிக்கின்றார்கள், இபின் அமர் ரத்து அறிவிக்கின்றார்கள், இன்ன பிலாலன் யுஹாதினி பிலைலின் ஃபக்குலு வஷ்ரபு ஹத்தா யுனாதி இபின் உம்மு மக்தூம் வகான ரஜுலன் அஅமா. பிலால் அவர்கள் ஒரு மாசின் அப்படி சொன்னார்கள், பிலால் அவர்கள் அதான் சொல்லும் போது நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள். பிலால் இரவில் தான் சொல்லுவார், அவர் சாப்பிட அவர் அதான் சொல்லுகின்ற பொழுது சாப்பிடுங்கள் குடியுங்கள். அத்தா யுனாதி இபின் உம்மு மக்தூம், அடுத்த மாசின் இபின் உம்மு மக்தூம், இந்த இபின் அப்துல்லா இபின் உம்மு மக்தூம் அவர் அதான் சொல்லும் வரையில். ஏன், ஒகான ரஜுலன் அஅமா, அப்துல்லாவின் உண்மை மக்களும் அவர் குருடர், அவருக்கு தெரியாது. இவர் கிழக்கு ஒழிச்சிட்டா பகிர் உதயம் ஆயிட்டா அது அவருக்கு தெரியாது. அதனால அவர் எப்போ பாங்க சொல்லுவார் தெரியுமா, லா யுனாதி ஹத்தா யுகால லஹு அஸ்பஹத அஸ்பஹத. அந்த உண்மை மக்களும் பார்த்து மக்கள் ஏ சுபாகிவிட்டது சுபாகிவிட்டது டைம் ஆயிட்டு பாங்க சொல்லுங்க என்று சொன்னதும் தான் அவர் பாங்க சொல்லுவார். பிலால் பாங்க சொல்லுவார் பகிர்க்கு முன்னால, அது பிலாலுடைய அதான், அது பஜ்ருடைய அதான் இல்லை, அது தஹஜ்ஜுடைய அதான். அது பிலால் அதான் சொல்லும் வரை சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று சொன்னது பிலாலுடைய அதான் பஜ்ருடைய அதான் இல்லை, அந்த அதான் வந்து தஹஜ்ஜுடைய அதான். நபி ஸல்லல்லாஹு காலத்தில் மட்டுமே இன்றும் மதீனாவில் ரெண்டு அதான் சொல்லப்படுகிறது பஜ்ருக்கு. மதீனாவில் மட்டுமில்லை, எங்களை சிலோனில் சில ஊர்களில் ரெண்டு அதான், சமாந்துறையில் ரெண்டு அதான் சொல்வார்கள். அவன் தஹஜ்ஜுக்கு, அடுத்தது சுபாவுக்கு. தஹஜ்ஜத்துடைய அதானை பற்றி தான் மற்றொரு ஹதீஸில் வருகிறது. அந்த அதான் யுஹர்ரிமு ஸ்ஸலாத யுஹல்லிலு தஆம, அந்த அதான் முதலாவது அதான் சாப்பாட்டை ஹலாலாக்கும், தொழுகையை ஹராம் ஆக்கும். ஃபஜ்ர் தொழுவது ஹராம், அந்த அதானுக்கு ஃபஜ்ர் ஹராம், தொழையலாது சாப்பாடு ஹலால். இரண்டாவது அதனை பற்றி மற்ற ஹதீஸில் வருது, அது யுஹர்ரிமு தஆம் யுஹல்லிலு ஸ்ஸலாத, அது சாப்பாட்டை ஹராமாக்கும், தொழுகையை ஹலாலாக்கும். இது ரெண்டாவது அதான், அது பஜ்ருடைய அதான். அந்த அதானுக்கு சாப்பிட்றது ஹராம், அதான் சொல்லி முடியும் வரையில் இல்லை, ஆரம்பித்தாரே ஆரம்பிக்கணும் என்பதும் இல்லை, டைம் ஆனா போதும். சரி, அதான் சொல்லுவதை இக்காம சொல்லுவது தொழுகைக்கு, நோம்புக்கு இல்லை. நோம்புக்கு நேரமாகிவிட்டது என்பதை அறிவிப்பதுதான். அப்படி மதினார் அதான் சொல்ல ரெண்டு நிமிஷம் பிந்துறார், அதனால சக ரெண்டு நிமிஷம் பிந்தார். மதினார் டைமை பார்த்து அது பிரதம ஓடி போய் உதவி செஞ்சுட்டு அல்லது ஏதாவது வேலை செஞ்சுட்டு அவர் ஒரு நிமிஷம் பிந்திட்டார். மதினார் அதான் செல்ல பிந்தினதுனால நாம என்ன சாப்பிடலாம் என்பதுகள் செல்ல. சார், இந்த காலத்தில் எல்லாருடைய கையிலையும் எல்லாருடைய வீட்டிலையும் மணிக்கூடி இருக்குது, கண்ணைக்கு முன்னால கலண்டர் இருக்குது, தெரியும். அதான் சொல்வது முன்பின் ஆகலாம், ஏன் சிலவேளை நடக்கிறது. அதனால் அதை பார்த்து நாம் முடிவு செய்து வேண்டும். முட்டாள்தனமாக பிலால் அதான் சொன்னால் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று புகாரியிலே முஸ்லிமிலே ஹதீஸனுக்கு சாப்பிடுவோம் குடிப்போம் என்று மடத்தான முறையிலே நாம் எங்களை நோம்பை வீணாக்கிவிடக்கூடாது. அந்த அதான் பஜ்ருடைய அதான் இல்லை, தெளிவாக ஹதீஸ் சொல்லு, அது தஹஜ்ஜுடைய அதான். இதே போல நோம்பை முடிக்கின்ற நேரம், சரி, நோம்பை முடிக்கின்ற நேரம் இருக்கே அதை சில வேளை முறிக்கின்ற நேரமாக மாறிவிடுகின்றது. ஏன், அதான் அதானுக்கு முன்னால் நோம்பு திறந்து விட்டார். அல்லது சில நேரத்தில் பார்த்தோம் எங்கள் ஊரில் அதானுடைய நேரத்துக்கு முன்னாலையும் சில பள்ளிகள் வந்து அதான் சத்தம் கேட்குது. 6:22 பாங்கு என்று எல்லா கலண்டர்லையும் இருக்கின்ற நேரத்தில் 6:20 எங்கேயும் ஒரு அதான் சத்தம் கேட்குது. சில எத்தா நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறோம், அந்த அதான் சத்தத்தை மக்கள் நோம்பு திறக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சத்தம் இல்லை, இன்னொரு நிமிஷம் இருக்கேன்னு சொல்லி ஆனால் சில பள்ளிகளில் தவறு நடக்கிறது, மணிக்கூடி பிழையாக ஓடுகிறது. அதை பார்ப்பதற்கு நிர்வாகிகளுக்கு நேரம் இல்லை. அப்பாவி மக்கள் சில இடங்களில் மாசினா இருக்கிறார்கள், அலட்சியம் செய்கின்றார்கள் நோம்புவதற்கு நேரத்தை. இது அமானிதம். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மர்தின் அவன் நம்பிக்கைக்குரியவர், மௌத்தமன் மர்தின் நம்பிக்கைக்குரியவர், மக்கள் அவரை நம்புகிறார்கள். இவர் அதான் சொல்லுகிறார் என்றார், அவர் உண்மையை தான் சொல்லுகிறார், அவர் பொய்க்கதான் சொல்ல மாட்டார். 6:22 மாறுவி என்றால் இந்த மர்தின் அதான் சொல்லுகிறார் என்றால், 6:22 ஆகிவிட்டது என்று உண்மையை தான் சொல்லுகிறார் என்றுதான் மக்கள் நம்புகிறார்கள். இல்ல அவர் 6:21 வாங்க சொல்லுவார் என்று நம்ப மாட்டார்கள். ஏன்? மர்தின் மௌத்தமன், அபிசனா சொன்னார்கள், மர்தின் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார். அப்படி நம்பிக்கைக்கு துரோகம் செய்தால் அவர் அனைத்து நோம்பாளிகளுடைய பதுவாவுக்குரிய மாறாக அவர் மாறிவிடுவார். எனவே இதை விளங்காத அப்பாவி மக்களை மர்தினாக நியமித்து அநியாயம் செய்துவிடக் கூடாது. அவரும் பாவம் மதுவாக்குரிய மனிதனாக மாறிவிடுவார். பொறுப்புதாரிய நிர்வாகிகளும் கேள்விக்குரிய மக்களாக மாறிவிடுவார்கள். எனவே சோழர்களே, நோன்பை முடிக்கின்ற நேரம் முறைக்கின்ற நேரமாக இந்த மடத்தனத்தினால் ஆகிவிடக் கூடாது. எங்கள் நோன்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சோழர், அடுத்ததாக எங்கள் நோன்பு உண்மை பெற வேண்டும். அந்த உண்மையான நோன்பாக ஆகுவதற்குத்தான் அங்கே 2 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு முழுமையடைகிறது, ஆரம்ப நேரம் கடைசி நேரம் சரியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது, அது முழுமையான நோன்பாகவும் உண்மையான நோன்பாகவும் இருக்க வேண்டும். இது உண்மையான நோன்பா, போலியான நோன்பா, இது ஒரு வணக்கமா அல்லது ஒரு வழக்கமா என்பதை தீர்மானிக்கிறதுக்கு 2 விடயங்கள் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரபி நபி சொல்லதான் சொன்னார்கள், யாரு ஈமானுடனும் என்ற தன்மையுடனும் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை ஆதரவு வைத்த நிலையிலும் யார் நோம்பு நோக்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரே, இந்த அடிப்படையில் எங்களுடைய நோன்பு உண்மையான நோன்பாக ஆகுவதற்காக வேண்டி ஈமான் இஹ்திசாப் என்பது கவனிக்கப்பட வேண்டும். ஏன் பார்க்கிறா 3 மணிக்கு 3 நேரத்தை காட்டுகிறது. எதை பார்ப்பது என்று தெரியாமல் தடுமாறுவது, அதனால பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 3:30 என்றால் ஜும்மா எப்படி ஓடுவது, தடுமாற்றமாக இருக்கிறேன். எனவே ஜும்மாவுக்கு முன்னால் மணிக்கூறு சீராக்கப்பட வேண்டும். அப்பதான் ஜும்மா ஓதுவ தடுமாற்றம் இல்லாமல் ஜும்மா ஓத முடியும். சில ஈமான் வளர்த்தி சாபன், ஈமான் என்ற இறை நம்பிக்கை அங்கே நோம்பு அவர் பிடிக்க வேண்டும். எஹ்திசாப் என்பது நன்மையை ஆதரவு வைத்தவராக அவர் அது நோம்பை பிடிக்க வேண்டும். ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுக்காக நீ பிடிக்கிறேன், அல்லாஹ் கூலி தருவான் என்ற உணர்வினால் அந்த நோன்பு பிடிக்கப்பட வேண்டும். அப்பதான் வணக்கமாகும், இல்லை என்றால் வழக்கமாகும். நோன்பு எல்லாரும் பிடிக்கிறதானே, அப்படி ஒரு வழக்கத்துக்கு நோன்பு பிடிப்பார்கள். எனவே உண்மையான நோன்பாக அது ஆக மாட்டார். 2வது எஹ்திசாப் என்பது, சில எஹ்திசாப் என்றால் இந்த நோன்புக்கு அல்லாஹ் என்ன தருவான் என்ற உள்ளத்தின் துடிப்போடு அந்த நோம்பு பிடிக்கப்பட வேண்டும். என்று சொல்வதை விளங்குவதென்றால், ஒரு தொழிலுக்கு போகின்ற மனிதர் எனக்கு இந்த சம்பளம் என்ன கிடைக்கும் என்ற துடிப்போடு போகின்றார். வெயில வேலை செய்கிறார், அவர் விழித்து வேலை செய்கிறார், பாரமான வேலை செய்கிறார். யார் நிற்பது நிற்பந்தம் அல்ல, அவருக்கு ஒரு அவருடைய அடையவன் என்ற ஆசை, எவ்வளவு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு எனக்கு வருவாய் கிடைக்கும் என்ற துடிப்பு ஆசை அவரை சிரமத்தை மேற்கொள்ள வைக்கிறது. ஊரில் தொழில் செய்வது உற்றுப்படி வெளிநாட்டுக்கு போகிறார், மனை மக்கள் பிள்ளையோடு இருந்தவர் உற்றுப்பட்டு போகிறார். யார் போக வைத்தது? அந்த ஒரு ஆசை என்று எனக்கு இவ்வளவு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. தொலை அதுக்குதான் எஹ்திசாப்னு சொல்றது. எஹ்திசாப் என்பது ஒரு மனிதனை ஒரு அமலின் பக்கம் இழுத்து கொண்டு போகும். எப்படி நாம் பணம் கிடைக்கும் என்ற, தொழில் கிடைக்கும் என்ற, லாபம் கிடைக்கும் என்ற உணர்வு எங்களை இழுத்து கொண்டு போகிறது. வீட்டை விட்டு வெளியாகிறோம், நாட்டை விட்டு வெளியாகிறோம். இதே போல எஹ்திசாப் என்பது அல்லாஹ்வுடன் என்ன கிடைக்கும், ஆகரத்திலே என்ன கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த வாதாவுடைய நம்பிக்கையின் உணர்வு, அதனால் ஏற்பட்ட தூண்டுதல் எங்களை அமலிகளின் பக்கம் இழுத்து கொண்டு போகும். அப்படித்தான் தூண்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறோம் என்றால் அந்த நோம்பை தான் உண்மையான நோம்பு என்று சொல்கிறோம். சரி, நோம்பால என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நோன்பு பிடிக்கிட்டோம், என்ன கிடைக்க வேண்டும், என்ன அடைய வேண்டும், நோன்பு பிடித்து அடைய வேண்டிய அடைவு என்ன, அப்படி ஏதாவது வச்சுக்கொண்டு செய்கிறோமா? சரி, அப்படி ஏதாவது வச்சுக்கொண்டு செய்கிறோம் என்றால்தான் அது உண்மையான நோன்பு. வணக்கம் என்ற பட்டியலே வரும். ஏன் நோன்பு பிடிக்கிறது கேட்டா, ரமலா மாதம் தானே, பிடிக்கத்தானே வேணும், ஏன் கேட்கிறீங்க, மாறு கேட்கிறார் என்றால், அவர்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க, அவர் கேட்கிறார் ஏன் பிடிக்க கூடாது, ரமலா மாதம் தானே, அவருக்கு ஏன் பிடிச்சு என்ன செய்யறது, நோம்ப பிடிச்சு என்ன அடையணும் என்பதோட சிந்தனை இல்லை என்றால், சரி இது நோம்போ வணக்கம் இல்லை, அது அவருடைய வழக்கம். சரி, வணக்கத்துக்கு தான் அல்லாஹ் மாத்திரத்தை வாக்களிக்கிறான். தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்ற அந்த நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் இன்திசாப் அவருக்கு வர வேண்டும். சரி, நாம் என்ன அடைய வேண்டும், ரமலான் என்ன அடைய வேண்டும் என்றால் அது என்ன கொண்டு வருகிறது என்பது விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்தவுடனே சொல்லுவார்கள், கொண்டு வந்த சாமானி அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ரு பரக்கத்தின் யாஷாக்கும் அல்லாஹ் ஃபீஹி யஃபுத்து ஃபீஹி அல்-கதாயா. ரமலான் வருகிறது, என்ன சும்மா வரவில்லை, கொண்டு வருகிறது, என்ன கொண்டு வருகிறது, பரக்கத் கொண்டு வருகிறது, அல்லாஹ்வுடைய அரவணைப்பை கொண்டு வருகிறது. அள்ளி சொல்கிறான் அல்லாஹ் உங்கள் மீது அவனுடைய அருளை, ரஹமத்தை, மன்னிப்பை, மாபுலத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, துவாக்களை எல்லாம் கபூல் செய்கின்றான், துவாவுடைய கபூலியத்தை கொண்டு வருகிறது, அமலுடைய போட்டியை கொண்டு வருகிறது. அல்லாஹ் அந்த போட்டியை பார்த்து ரசிக்கின்றான். அல்லாஹ் இந்த ரமலானை நீங்கள் அமலிலே போட்டி போடுகின்றீர்களே, தனாபுஸ் ஒருவரவர் முந்தி அமலை அதிகப்படுத்தி பெருமிதம் கொள்வது, ஓ நான் இவ்வளவு ஓடிவிட்டேன் என்று சந்தோஷம் அடைகிறார். ஒருவரவர் முந்தி சந்தோஷம் அடைகிறார்கள், ஒருவரை அமலை அடுத்தவர் முந்துகிறார், போட்டி போடுகிறார்கள். உங்களுடைய போட்டியை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான் என்பதாக அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் மாதம் அமல் செய்கிற மாதம் அல்ல, எல்லா மாதமே அமல் செய்கிற மாதம் தான், ரமலான் மாதம் அமலிலே போட்டி போடுகின்ற மாதம். இங்க போட்டிக்கு அமல் செய்ய வேண்டும், போட்டியை தான் பார்த்து ரசிக்கலாம். வீதியில் ஒரு ஆள் பைசைக்கிள் ஓடி போறாருண்டா, யாராவது கூடி நின்று அதனை ஒரு புதுனை பார்ப்பாங்களா, வாங்க வந்து பைசைக்கிள் போறாங்க பாருங்கண்டா, ஏசி போட்டு போவார்கள், இல்ல பைசைக்கிள் ரேஸ் வருகிறதா, அது எல்லோரும் சொல்லாமலே நிற்பார்களே, போட்டிக்கு ஓடுகிறார் பார்த்து ரசிக்கலாம். சும்மா பைசைக்கிள் ஓடுறது பார்த்து ரசிக்கிற யாராவது என்ன இருக்கிறார் தானே, ஒரு ஆள் நடக்கிறார், ஒரு ஆள் பஸ்ஸுக்கு ஓடி போறார், பஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் ஓடி போறாங்க, அதை பார்த்து யாரும் ரசிக்கிறையா, அதுக்கு யாரும் கைதுக்குறையா, ரெண்டு பேரும் ஓடி போறாங்க, பேக்கோட பார்த்தா வளர்ந்து பஸ்ஸுக்கு ஓடி போறாங்க, அதுக்கு ரெண்டு பேரும் கைதட்டுவாங்களா, அதுக்கு யாரும் உற்சாகப்படுத்துவாங்களா, இல்ல அந்த மரத்தனமான செய்ய மாட்டார்கள். சரி, மைதானத்தில் ஓடுகிறார், அவர் போட்டிக்கு ஓடுகிறார், பார்த்து ரசிப்போம், உற்சாகம் ஊட்டுவோம். ரமலானிலே எல்லாம் போட்டிக்கு அமைச்சவரை பார்த்து ரசிக்கிறார், மலக்கள் உற்சாகம் ஊட்டுகிறார்கள், மலைக்கரை அல்லா உற்சாகம் ஊட்ட சொல்கிறான். எனவே ரமலான் அமலுக்கு போட்டி போடுகின்ற நேரம். மலைகளை கூப்பிட்டல்லா பெருமை பாராட்டுகிறான். அடியார்கள் எப்படி அமலுடைய களத்திலே இறங்கிவிட்டார்கள், எப்படி மாறிவிட்டார்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பாருங்கள். பள்ளி பக்கமே வராதவன் பள்ளியிலேயே கிடைக்கிறான், குர்ஆனையே சும்மா தூக்கி தொட்டு கொஞ்சிட்டு போனவர்கள், வரக்கத்துக்கு ஒரு ரெண்டு வரியை ஓதிட்டு அப்படியே கொஞ்சிட்டு போறது, அப்படித்தான் பழக்கம். இல்லை, விரித்த குர்ஆனை மூடாமலே மணித்தியால கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் அல்ல மலக்களை கூப்பிட்டு பார்த்து காட்டுகிறார், மாறிவிட்டான் என்னுடைய அடியான் பாருங்கள் என்று அதை பார்த்து அல்லா ரசிக்கிறான். உற்சாகம் ஊட்டினார்கள், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுங்கள் அல்லா, திறமை வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். இவ்வளவுதான தொலைகளும் எனக்கு, இவ்வளவுதான குர்ஆன் உதயம், இவ்வளவுதான் சதக்கா செய்யலும், இது கங்கால ஏழாவா என்ற உச்சக்கட்டத்தின் அமலுடைய மட்டத்தை நாம் அல்லாவுக்கு காட்ட வேண்டும். எனவே அதுக்குரிய காலமாகத்தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். ரமலான் இதுவெல்லாம் கொண்டு வருகிறது என்றால் எங்களுக்கு என்ன தெரியும், சாமான வந்து நிறைஞ்சிருக்கிறது அதனால வாங்குவோமா, இதை பார்ப்போம், எனக்கு என்ன தெரியுது, எனக்கு தேவையானு பார்ப்போம். பசாலுக்கு எல்லா சாமானும் வாங்க மாட்டோம், எமக்கு எது தேவை, அத்தியாவசிய தேவை, அதை கட்டாயம் வாங்குவோம். சில ரமலான் கொண்டு வந்து சாமான இருக்க எங்களுக்கு தேவையாது,
ரஹ்மத் எங்களுக்கு தேவையா? மஃபிரத் கட்டாயம் தேவையா? நரக விடுதலை தேவையா? துவா தேவையா? அல்லாஹ்வுடைய அரவணைப்பு தேவையா? இதெல்லாம் வேணுமா இது என்பதை முதல் விளங்க வேண்டும். யாருக்கு தேவையோ அவர்கள் அதை அடைவார்கள். யாருக்கு தேவையில்லையோ என்னதுக்கு ரஹ்மத் வாழ்க்கோடு தானே, என்னதுக்கு மஃபிரத் பாவத்தோட எல்லாம் நடக்குது தானே, என்னதுக்கு நரக விடுதலை, நரகத்தை யாரு கண்டா? அப்படி ஒரு ஏமாந்த போக்கிலே போகிறவனுக்கு ரமலாலே போட்டி போட்டி மினக்கிட வேண்டிய தேவையில்லை. அது அவருடைய வாழ்க்கையிருந்து கொண்டிருப்பார். அப்படி இருப்பவர்களை நபிவர்கள் விட்டுவிடவில்லை, அடையாளப்படுத்தினார்கள். யாரு தெரியுமா? அவர்கள் ரமலான் கொண்டு வந்த சாமான் தனக்கு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு ஏமாந்த போக்கில அவர் என்னவோ செய்து கொண்டிருக்கிறாரே, யாராக்கள் தெரியுமா? அவர்கள் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் தான். யாராக்கள் சொன்னார்கள்? அவர்கள் தான் மூதேவிகள் என்று சொன்னார்கள். யாரும் தெரியவில்லை. முகமது சல்லதா சொன்னார்கள், ரஹ்மத்தில் ஆலமின் சொன்னார்கள், தாய்களை கற்களால் எறிந்து கால்களை இரத்தம் சுரக்க வைத்து நோவினை செய்த மனிதனை பார்த்து மூதேவி நாசமா போய் என்று நபியர்கள் பதுவா செய்யவில்லை. சொல்கின்ற நேரத்தில் அப்துல்லா பின் அபி மொய்த் என்ற அந்த மகா கெட்டவன் நபிசல்லாவுடைய கழுத்தில் சாவியை போட்டு இறுக்கி மூச்சு திணற வைத்த நேரத்தில், சொல்லுகின்ற நேரத்திலா என்னை அவதிப்படுத்தினாய், நீ ஒரு மூதேவி என்று அவனை பார்த்து சொல்லவில்லை. தனக்கு மிகவும் மனசுக்கு மிக மிக நெருக்கமாக இறக்கமாக இருந்த சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை அவர்களை கொலை செய்து நெஞ்சை கிழித்து ஈரலை எடுத்து தப்பி துப்பி இப்படி அகோரமான ஒரு கொலையை படு பாவமான செயலை செய்த அந்த வஹ்ஷியை பார்த்து இப்படி செஞ்சியர் மூதேவி என்று அவரை பார்த்து சொல்லவில்லை. தனக்கு நஞ்சூட்டிய ஹைபர் வந்து வருகின்ற பொழுது ஒரு யூத பெண்மணி நஞ்சூட்டி சாப்பாடு கொடுத்தார். இறைச்சி பேசியது வாய்க்கில வைத்தவுடன் நபிர்கள் விட்டு விட்டார்கள், அதை துப்பி விட்டார்கள் என்றாலும் அந்த இரத்தத்தில சேர்ந்த அந்த அந்த இறைச்சியிலே சேர்ந்த அந்த நஞ்சு பின்னால தனக்கு வேதனை செய்ததாக சொன்னார்கள். அந்த பெண்மணியை பார்த்து இவளது மூதேவி என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் மூதேவியாவது ரமலானை புறக்கணித்தவர்கள், ரமலான் கொண்டு வந்த கொடைகளை எல்லாம் அதை எமக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்து இருக்கின்ற இந்த நன்மாராயங்களை எல்லாம் என்னென்றே கணக்கெடுக்காமல் ஒதுங்கி இருக்கிறானே, இவர்களை பார்த்து சொன்னார்கள் இவன் ஒரு மூதேவி என்பதாக சொன்னார்கள். மூதேவி என்று சொன்னார்கள் மட்டுமல்ல, சாபமும் விட்டார்கள், இவன் நாசமா போகட்டும் என்று சாபம் விட்டார்கள். ரமதான் வந்து ரஹமத்தை அடைந்து மன்னிப்பை பெற்று நல்லவன் ஆகாதவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூக்கி வீசப்படுத்த என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுக்கு நபியர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே சோழே, ரமதான் கொண்டு வந்த சாமான் தேவையா எங்களுக்கு என்று பார்க்க வேண்டும். தேவைன்னு சும்மா சொன்னாலும் சும்மா தாங்க என்று சும்மா சொன்னாலும் சும்மா சொல்லுவேன், இலவசமா கிடைக்கா சும்மா சொல்லுவோம், இலவசமா ஒரு சாமான் கொடுத்தா வேணுமாண்டா வேணும் கட்டாயம் வேணும்னு சொல்லுவோம். சில இலவசமா கிடைக்காது, ரமலான் கொண்டு வரும், நீங்க ஏதாவது கொடுத்து தான் அடைய வேண்டும், ஏதாவது கொடுக்கணும், கொடுத்து தான் அடைய வேண்டும். நாம் ஏதாவது எப்ப கொடுப்போம்? அத்தியாவசியம் என்று உணர்ந்தா கொடுப்போம். சில ரஹமத் எவ்வளவு தேவை எங்களுக்கு? சில ரஹமத் ஏன் தேவை? சில இரவும் பகலும் வாழ்துறையுமே இந்த இரவும் அல்லாவுடைய ரஹமத்து தான், பகலும் அல்லாவுடைய ரஹமத்து தான். ஒமின் ரஹமத்தி ஜாகரத்தும் இரவையும் பகலையும் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அந்த இரவில் உங்களுடைய சுகம் அமைதி, இந்த பகலில் நீங்கள் உழைத்து அல்லாஹ்வுடைய அருட்களை அடைவது ரஹமத்து தான் நடக்குது. ரஹமத் இல்லாட்டி இரவு உங்களுடைய பயங்கரம் விட்டு கூட ஓடிடுவீங்க, பகல் உங்களுக்கு பயங்கரமாயிரும், ஒன்றும் தேவையில்லை, என்ன விட்டா போதும் ஓடுவீங்க. ஓடணுமா இல்லையா? ஓடுறாங்களா இல்லையா? உலகத்தில் நடக்குதா இல்லையா? ரஹமத் கலண்டால் அந்த இரவு பயங்கரத்தின் இரவு, ரஹமத் கொஞ்சம் தூரமானால் அந்த பகல் பயங்கரத்தினுடைய பகல். ஒன்றும் தேவையில்லை, உயிர் தப்பினா போதும் என்று ஓடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இடைக்கிட காட்டுகிறார். வாழ்வது உங்களுடைய பணத்தால் அல்ல, புத்தியால் அல்ல, ரஹமத்தினால். இதற்கு பல அல்ல துண்டன் ரஹமத்தை பாவித்து இரவையும் பகலையும் நீங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், பயன்படுத்துகின்றீர்கள். அல்லக்கும் தஸ்குரும், நன்றி உள்ளவர்களாக நடங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை முடிக்கின்றான். எனவே நான் வாழ்வதற்கு ரஹமத் தேவை. ரஹமத் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது, அது சரித்திரியம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதனால ரஹமத் கட்டாயம் தேவை என்பதை உணர்ந்து ரமலான் ரஹமத்தை அடைகின்ற மாதமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாஃபிரத் தேவையா எங்களுக்கு? ஐயோ இப்ப தேவையில்லை, மரணிக்கு தான் தேவை என்று
மாபுரத் எனக்கு ஏன் தேவை, அது எவ்வளவு முக்கியம் என்று உணரப்படாமல் ஓதப்படுகிறது. ஒரு நோயாளி மருந்தெடுக்க போறார் என்றால் அவர் மருந்து எப்படி கேட்பார்? டாக்டர் இருந்தா தாங்கன்னா கேட்பார். இருந்தா தாங்க இல்லாடி பிறகு பார்ப்போமே, அப்படியா மருந்து தேர்ற? நாம இந்த கடையில இருந்தா வாங்குவோம், சரி இல்லா இல்லாடி பிறகு பார்ப்போமே, அப்படியா மருந்து வாங்குவோம்? சரி, மருந்து அடங்கி ஆக வேணும். இங்க எல்லாத்தி அங்க அங்க எல்லாத்தி அங்க அங்க எல்லாத்தி எங்கேயோ எடுத்தே ஆக வேணும். ஏன்? அது மருந்து. ஏன் அப்படி? நோயோட வாழையலாது. சரி, நோயை சுமந்த ஒரு உடம்பு இருக்கிறது, வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலாயிருக்கும். நோயால் என்ன சொல்லுகிறார்? படுத்தா தூக்கம் வருது இல்லை, சாப்பிட்டா ஜீரணிக்கிறது இல்லை, நடந்தா மயக்கமா இருக்குது, உட்கார்ந்தா அழுப்பா இருக்குது. அதனால எல்லா இடங்களிலும் சிக் லீவு அனுமதிக்கப்பட்டிருக்கு. நோயாளியா லீவு உனக்கு அனுமதி. ஏன்? உன்னால் ஒன்றும் செய்யலாது. உடம்புல நோய் இருந்தா வாழ்க்கைக்கு அது அசௌகரியமா இருக்கிறது. அதனால உடம்புல ஏற்பட்ட நோயை நீக்கணும் என்பது தீவிரமாக நாங்கள் ஈடுபடுகிறோம். சரி, உள்ளத்துடைய நோய் இருக்குது, அது யாரும் உலகத்தில் பேச மாட்டார்கள். அதனால முஹம்மத் அவர்கள் பேசிவிட்டார்கள், சொன்னார்கள் உங்களுக்கு இன்னொரு நோய் என்று இருக்கு சொல்லட்டா, அல அதுல்லுக்கும் அல தாய்க்கும் வாய்க்கும், உங்களுக்கு ஏற்பட்ட இன்னொரு நோய், அதை டாக்டர்மார் பேச மாட்டார்கள். உலகத்தின் வைத்தியம் அதுக்கு தென்படாது. வைத்தியத்துக்குள் அடங்காத உலகத்தில் உடம்புடைய வைத்தியம், உள்ளத்துடைய ரூபுடைய வைத்தியராக உலகத்துக்கு வந்த முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோய் என்ன, உங்களுடைய மருந்து என்ன சொல்லட்டா? பலா யார் சொல்லலா கட்டாயம் சொல்லுங்க. சொன்னார்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, உங்களை பிடித்த நோய் உங்களுடைய பாவம் தான். பாவங்கள் தான் உங்களுடைய நோய். உங்களுடைய மன உளைச்சல், மன அமைதியின்மை, விரக்தி, எல்லாத்திலையுமே பிரச்சனை, சிக்கல் எங்கிருந்து வந்தது? உங்களுடைய பாவங்களினால வந்தது. பாவம் செய்து அல்லாஹ்வுடைய கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவாக வாழ்க்கை சுமையாகிவிட்டது. வாழ்க்கை சுமை என்று சொல்கிறோம், அவருடைய மறுபெயர் தான் பாவச்சுமை. நாங்கள் பாவச்சுமை என்று சொல்ல மாட்டோம், சொல்லுவோம் வாழ்க்கை சுமை என்று சொல்லுவோம். வாழ்க்கை சுமை பிறந்தது பாவச்சுமையிலிருந்து தான். அந்த பாவை சுமையை கலட்டுவதற்குத்தான் மருந்து சொன்னார்கள், இஸ்தே பார். எனவே சோழர்களே, மாத்திரை தேவை. என்னது தேவை? உலகத்தில் நெருக்கடி இல்லாமல் வாழ்வதற்கு மாத்திரை தேவை. வாழ்க்கை நெருக்கடியை போக்குவதற்கு மாத்திரை தேவை. சொல்ல, நெருக்கடி எங்கிருந்து வந்தது? நாங்கள் நினைக்கிறோம் வருவாய்க்கானது, அதனால் நெருக்கடி சொல்றோம். வருவாய் கூடுனாக்கள் என்ன நெருக்கடி இல்லாமல் வாழ்கிறார்கள்? நாம் நினைக்கிறோம் எங்களுடைய வீடு வசதி இல்லை, அதனால நெருக்கடி இல்லை. ஆடம்பரமான வீடு கட்டி என்ன திருப்தியாக வாழ்கின்றார்கள், வாழ்வது போல நடிக்கின்றார்கள், வாழைந்து வாழ்கின்றார்கள். நாம் நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஒரு கண்ணியம் பதவி இல்லை, அதனால நெருக்கடி என்று. பதவியில உச்சக்கட்டத்தில் உள்ளவர்கள் என்ன நெருக்கடி இல்லாமல் சுதந்திரமா வாழ்கின்றார்கள்? சுதந்திரம் போல நடிக்கலாம் அவர்களே. நெருக்கடிகள் நீங்காது, பாவங்கள் நீங்காத வரைகள். ரப்புடைய முடிவு அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான் குர்ஆனில், நிச்சயமாக அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் என்று அல்லாஹ்வுடைய முடிவு. பாவங்கள் வாழ்க்கை நெருக்கடியை கொண்டு வந்தே தீரும். அதனால என்ன தேவை? மாஃபிரத் தேவை. யாருக்கு தேவை மாஃபிரத்? யாரும் சொல்லலாம் எனக்கு என்ன தேவையில்லை மாஃபிரத்னு யாரும் சொல்ல இடம், யாரும் சொல்லக்கூடாது என்பதனால்தான். யாரும் அப்படி சொல்லி அந்த படத்தனத்தை புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க கூடாது என்பதனால்தான் மாபுரத்தை செய்கின்ற வேலையை நானே செய்கிறேன் என்று முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி. உள்ள பரிசுத்தத்தை எல்லாம் உலகத்தில் யாருக்குமே செய்யாத அற்புதமான முறையிலே அவர்களுக்கெல்லாம் செய்தான். சக்து சதுர் என்ற கல்வை பிளந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய ஒரே ஒரு உத்தம நபி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்களே என்ன சொல்கிறார்கள்? நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக தடவை இஸ்திஃபார் செய்கிறேன், மாஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். சில ஹதீஸ்களில் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திஃபார் செய்கிறேன் சொன்னார்கள்.
சாபாக சொல்கிறார்கள், அருமை நபி சொல்வார்கள், வந்து அமர்ந்தார்கள் நம்முடைய சபையில், நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம், சொல்லதாரிசெல்லாம் நாங்கள் ஒன்று ரெண்டு எண்ணிக்கொண்டிருந்தோம், என்னத்தை சொல்ல முடியும் எனவே சோலே மாபரத்தின் ஒவ்வொருவரும் மிக மிக தேவையாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகபத்தில் வாழ்ந்த, பாவத்தின் சூழலை விட்டு வெகு தூரத்திலே வாழ்ந்த, அது அபூ ஹுரைரா அவர்கள். அவர்களுக்கு குடும்பமும் கிடையாது, தொழிலும் கிடையாது. அவர்கள் அப்பாவு சுஃபாவுல உள்ள ஒரு முக்கியமான சஹாபி, சின்ன தோழர்கள், கிடைத்தால் சாப்பிடுவார்கள், நபர்கள் அழைத்தால் எங்கேயும் போவார்கள். அது தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே நபிசல்லாவுடைய காலடியிலே இருந்து கொண்டு சொல்லுகின்ற அந்த கலிமாக்களை ஹதீஸ்களை மனநமிட்டு மனநமிட்டு உம்மத்தில் மிகப்பெரிய ஹதீஸாக முக்சிர் ஹதீஸ் என்ற பெயர் பெற்ற முக்கிய சஹாபிகள் ஒருவராக மாறினார்கள். சில எங்களுடைய பாவங்கள் அதிகமாக தொழிலால் நடக்கும் அல்லது குடும்பத்தொடர்புகளே நடக்கும். அப்போ குறைதாக்கள் ரெண்டுமே இல்லை, பாவங்கள் எங்கே நடக்க போகிறது? இருப்பதை அதிகமாக முகமது சல்லாவுக்கு முன்னால அப்படி வெளியேறி நடந்தாலும் நடப்பதை சகாபாக்களுக்கு சூழல்ல. என்றாலும் அப்படி இருந்தும் கூட ஒரு நாளைக்கு இரவில் தூங்குவதற்கு முன்னால் 12,000 தடவை இஸ்திஃபார் செய்துவிட்டு படுப்பார்களாம். இரவில் 12,000 தடவை இஸ்திஃபார் ஏன் செய்கின்றார்கள்? மாஃபிரத் தேவை, மிக தேவை, அத்தியாவசியம் தேவை, அதை விட்டு நாம் நீங்கி இருக்க முடியாது என்பதை உறுதியாக விளங்கினார்கள். அதனால பற்றி பிடித்தார்கள் இஸ்திஃபாரை. சரி, நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? இஸ்திஃபார் எத்தனை தடவை ஓதுகிறோம்? ஓதுகிறோம் சிலர், என்ன உணர்ந்து ஓதுகின்றோம்? சில பாவை சுமையோட உலகத்தில் வாழ இயலாது, வாழ்க்கை தோல்வியிலே அடைந்து விடும். பாவை சுமையுடைய தொழில் அவருக்கு நெருக்கடியை உண்டாக்கும், பாவச்சுமையுடைய குடும்பம் அவருக்கு பிரச்சனையை உண்டாக்கும், பாவச்சுமையுடைய தனிமையும் அவருக்கு ஒரு சோகத்தை உண்டாக்கும். பாவச்சுமையோட ஒளிமை செய்யறாரு. பாவச்சுமையோட அடுத்தது சக்ராத்துக்கு போனா களிமா தடுக்கப்படும், பாரமாகிவிடும். பாவச்சுமையோட கபருக்கு போனா நெருப்பாக மாறும் அல்லது பாம்பாக மாறும். பாவச்சுமையோட மக்களுக்கு போனா அது இழிவை உண்டாக்கும். நாக்கிசு ஊசியும் இந்த ரப்பியும், ரப்புக்கு முன்னால தலையை உயர்த்த முடியாமல் கேவலத்தின் சுமையினால் அவர் தலையை கீழே போட்டிருப்பார். உலகத்தின் பாவச்சுமை மஷரில் கேவலத்தின் சுமையாக மாறிவிடும். அங்கே மக்களுக்கு நடக்க போனால் காதல் சறுக்கு கீழே விழுந்துவிடும். மலக்கார்கள், ஏன் சறுக்கு விழுந்து சக்கரைக்கு வந்தீர்கள்? தங்களுடைய பாவத்தின் பட்டியலை தான் சொல்லுவார்கள். உலகத்தில் நாங்கள் இன்னென்ன பாவங்களில் தொடர்பாக இருந்தோம், நடக்க இயலாமல் போய்விட்டது, சறுக்கி விழுந்தோம் என்று சொல்வார்கள். என்ன பாவம் சுமக்கிறோமோ அது மறுமையில் நடக்க விடாது, சிராத்திலே சறுக்க வைக்கும். அந்த பாவச்சுமையோட நாம் மீசானுக்கு போனால் அதை நன்மையின் தட்டை லேசாக்கிவிடும், பாவத்தட்டை அது கனமாக்கிவிடும். சறுக்கி விழுந்த நரகம் போனால் தன்னை ஒரு மூதேவியாக அவரே முடிவு செய்வார். நான் ஒரு மூதேவி, ரப்பனா வலபத்து அலைனா சிக்குவத்துனா குன்னா கௌமம் வாலீன், யா அல்லாஹ், என்னுடைய மூதேவித்தனம் என்னை மிகைத்து விட்டது, நான் உலகத்தில் ஒரு வழிகட்ட மனுஷனாக மாறிவிட்டேன். இறுதியாக அவர் முடிவெடுப்பார், நான் ஒரு மூதேவி என்று முடிவெடுப்பார். மூதேவி மூதேவித்தனம் மிகைத்த ஒருவன் என்று முடிவெடுப்பார். சரி, உலகத்தில பாவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களுக்கு படையெடுத்து வந்தது, நாம் பாவங்களிலே இன்பம் கண்டது, பாவங்களை வியாபாரமாக கண்டது, பாவங்களை வருவாயாக கண்டது, பாவங்களை முன்னேற்றமாக கண்டது, பாவங்களை கலாச்சாரமாக கண்டது, பாவங்களை களியாட்டமாக கண்டது, இவையெல்லாம் மூதேவித்தனம் என்பதை அவர்களை வாய்திறந்து மறுமையிலே சொல்வார்கள். நெருக நெருப்பு சுட்டதுக்கு பின்னால்தான் இவர்களுக்கு அது படும். இப்ப படாது, இப்ப அது வருவாயாக தெரிகிறது, இப்போது ஒரு ஜொலியாக தெரிகிறது, இப்போது ஒரு கௌரவமாக தெரிகிறது, இப்போது ஒரு வரவேற்பாக தெரிகிறது, இப்போது ஒரு கட்டுக்கட்டு காசாக தெரிகிறது, இப்போது ஒரு கண்ணியமாக தெரிகிறது. இல்ல சொல்லே, பாவ சுமைகள் மூதேவித்தனம் என்பது முடிவெடுப்பார், அவரே முடிவெடுப்பார். வரான்னு சொல்லல, மலக்கள் பதியே மூதேவி என்று கூப்பிடல, ஏன் கூப்பிட தேவையில்லை, அவருக்கே தெரியும், யாழ்லா நான் தெரியும் மூதேவி ஆகிவிட்டேன். இந்த மூதேவித்தனம் எங்க உருவானது? இங்கதான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பார்வைகள் எங்களை மூதேவியாக்கிறது, எங்களுடைய கேள்வி எங்களை மூதேவியாக்கிறது, எங்களுடைய வருமானம் தேடுகின்ற பொறுப்பு வழிகள் எங்களை மூதேவியாக மாற்றுகின்றது, எங்களுடைய முறைகளான சிந்தனைகள் மூதேவியாக மாற்றுகிறது, களிமாவுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான நாஸ்திக நம்பிக்கைகள் எங்களை மூதேவிகளாக மாற்றுகின்றது. மூதேவித்தனத்துக்கு நாங்கள் தான் இங்க வழி திறந்து விட்டு தப்புவதற்கு வழிகாட்ட முடியாது. தருக்கி விழுந்ததுக்கு பிறதான் அங்கு சொல்வார்கள், ரப்பனா கலபத் அலைனா சித்துவத்தனா, யாழ்லா எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது என்று சொல்வார்கள். எனவே சோழர்களே, அதனால என்ன தேவை? மாப்பிட தேவை. நாங்கள் மூதேவிகளாக எங்களுடைய முடிவுகள் ஆகிவிடாமல் தப்புவதற்கு எங்களுக்கு மாப்பிட தேவை. எந்த அளவு தேவை என்று உணர்கிறோமோ அந்த அளவு தேடி போய் செல்வோம். தேவை உணரப்படாத வரையில தேடுற வேலை கிடைக்காது, கிடைச்சா இருப்போம் என்று இருப்போம். தலை மாபுரத் அது சும்மா வந்து கிடைக்காது. உனக்கு தேவைண்டா தேடு, தேடினா கிடைக்கும். அதனாலதான் சுருதா சொல்கள் நேரத்துக்கு தேடிச்சு நாங்கள் வேணும்னா தேடி பாருங்க, இல்லைன்னா மூதேவித்தனத்திலே கிடந்து முடியுங்கள். எனவே தேடி அடைகின்ற தாம் இடங்கள் தான் இந்த அல்ல ரமலான் கொண்டு வருகின்ற தாமான். சரி, ரமலான் இத்தக்கமினாரை கொண்டு வந்தது, நரக விடுதலை கொண்டு வருகிறது. தேவையான நமக்கு தேவையான சாமானா எவ்வளவு தேவை? கிடைச்சா சரி, இல்லாடி மின கிடையாது அப்படி சாமானா? இல்ல அல்ல, அது கிடைக்காவிட்டாலும் கிடைத்தே ஆக வேண்டும் என்று நாம அதுக்கு பின்னால் அலைஞ்சி திரிஞ்சு அடைகின்ற சாமானா எப்படி ஆகி சொல்றோம்? யாருக்கு தேவை நரக விடுதலை? நரகத்துடைய நரகத்தை ஏற்றுக்கொண்டாக்கள் உணர மாட்டார்கள். நரகத்தை பற்றி அறிஞ்சதுனால் அப்படி உணர்வு வராது. நாமெல்லாம் நரகத்தை உணர்ந்து அறிஞ்சுதான் இருக்கிறோம், நரகத்தை நாம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்க உணர்வு வருகிறது? வராது சோழர்களே. உணர்வு எப்ப வரும்? நரகத்துடைய பயம் வந்தால் தப்பனம் என்ற உணர்வு வரும். பயம் வராத வரையில, நரகத்துடைய பயம் வராத வரையில பாவத்துக்கு பயம் வராது. நரக விடுதலை கேட்கின்ற உணர்வு எங்களுக்கு உண்டாகாது. அவர்கள் நரகத்தை பற்றி படிப்பித்தார்கள் மட்டுமில்ல, படிப்பித்தால் அறிவு வரும், ஏற்றுக்கொள்வார்கள். அதனால நரக விடுதலை தேட மாட்டார்கள். அடுத்தது அந்த நரகத்துடைய பயம் பெற வேண்டும், பயம் வந்தால் தேடுவார்கள். அதனால நரகத்தை படிப்பித்தது மட்டுமல்ல பயிற்சி செய்தார்கள். நரகத்துடைய பயிற்சி செய்தார்கள் பயம் உருவாகும் வரையில. அதை நினைத்து நினைத்து பயிற்சி, அதை மீண்டும் மீண்டும் பேசி பேசி பயிற்சி, அதை மக்களுக்கு தாவத் கொடுத்து கொடுத்து பயிற்சி. ஏன் நரகத்தை பற்றி எனக்கு தெரியும் என்று பெருமை பேசுறதுல அல்ல, நரகத்தின் பயம் என்ற உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது, அதுதான் பயனளிக்கின்ற இடம். சரி, மரம் பயனளிக்கும் எப்ப? வளர்ந்ததுனால அல்ல, அது எப்ப காய்க்குதோ எப்ப அறுவடையோ அதுதான் பயனளிக்கும். நரகத்தை பத்தி படிச்சது பயனில்ல, நரகத்தை பத்தி ஏற்றுக்கொண்டது பயனில்ல, பயமாக மாறிவிட்டது, பயமாயிருக்கிறது நரகம். நபிர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள், அது ஆயிஷா அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், ஆயிஷா என்ன அழுக என்ன நினைத்து பார்த்தேன் நரகத்தை தாங்கேதாது, அழுகை வந்து விட்டது. யார் அந்த ஆயிஷா? பவானில் பல ஆயத்துக்கு என்னால் சுத்தப்படுத்தப்பட்ட பத்திரி தனத்துக்கு ஆதாரம் அல்லாவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணிதான் ஆயிஷா. பயப்படணுமா? எனக்கே குர்ஆன் இறங்கி இருக்குது, எனக்கே குர்ஆனுடைய ஆயத்து, அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தினான். ஆயிஷாவுடைய பத்தினித்தனம் ஷியாக்கள் எப்படித்தான் இழிவுபடுத்த நினைத்தாலும் ஆதாரம் அல்லாஹ் சாட்சியாரே. அது ஆயிஷாவுடைய பத்தினித்தனத்தின் களங்கம் கிடையாது என்பதற்கு சாட்சியாரே. தடைய தந்தையா, தடைய கணவனா, நபியா? இல்லை சோழரே, அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் சாட்சி சொன்னான், ஹசத் ஆயிஷாவின் பத்தினித்தனம் அல்லாஹ் சாட்சி. அந்த பெண்ணா பயப்பட வேண்டும் நரகத்தை நினைத்து? ஏன் அழ வேண்டும்? அவர்கள் விளங்கியது நரகத்தை பற்றி அறிந்ததுனால வேலை இல்ல, பயந்ததுனால தான் வேலை இருக்குது. பயப்பட்டு பார்ப்போம், பயந்தார்கள், அதுக்காக பயிற்சி எடுத்தார்கள். சரி, நாம் ரமலானில் நரகத்தை நினைத்து பயந்த கட்டங்கள் இருக்கா? பயந்ததுனால அழுத நிலைமைகள் இருக்கிறதா? அப்படி நினைப்பிருக்கிறதா? நரகத்தை நினைத்தோம், பயந்தோம், அழுதோம், அப்படி ஏதாவது இருக்கிறதா? சரி, அதுதான் பயனளிக்கும். நரகத்துடைய பயம் வந்து விட்டால் அதை கேட்பார்கள். சகாபாக்கள் பயிற்சி கொடுத்தார்கள், சொன்னார்கள், நரக நெருப்பை பற்றி சொன்னார்கள். சஹாபி கேட்டார், யாரும் சொல்லுதா அந்த நரகத்தின் எரிகின்ற கற்கள் எப்படி இருக்கும்? இந்த வெளியில்கள் தான் இல்லை? சொன்னார்கள், உலகத்திலே பெரும் பெரும் மலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தா எப்படியோ அது ஒரு கல் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சஹாபிக்கு அதை தாங்க முடியல. அவர் பெருமூச்சு விட்டார், மயங்கி விழுந்தார், முதங்கி விட்டார். நபியர்கள் இருக்கவில்லை. நெஞ்சிலே கை வைத்தார்கள், இதயம் துடிக்கிறது. சொன்னார்கள், யா பத்தா குல் லா இலாஹ இல்லல்லாஹ், ஏ வாலிபரே சொல்லுங்கள். லாயிலா சொன்னால் உயிர் போய்விட்டது. பபஷ்ஷரஹு பில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் அவருக்கு சுவர்க்கத்தின் நன்மாராயன் சொன்னார்கள். கூட இருந்த சகாபாக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? யார சொல்லுதா அமீன் பைனா, யார சொல்லுதா சுவர்க்க நன்மாரை அவருக்கு சொன்னீங்களே, நாங்களும் அடங்குவோமா? எங்களையும் சுவர்க்கவாதிகள் நன்மாரை பெற்றார்கள், எங்களுக்குள்ள இருக்கிறாங்களா என்று கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? அவர்கள் வாழ்ந்ததே பயந்து பயந்துதான், பாவத்தை விட்டு தூரமாயினார்கள், நபிசல்லாஹுடைய சுபத்தில் இருந்தார்கள், இபாதத்திலே திளைத்தார்கள், என்றாலும் பயத்தை பாக்கியா வைத்துக் கொண்டார்கள். நாம் இங்கே இருக்கிறோம், விவாதத்திலே பொதுபோக்காயிருக்கிறோம், பாவத்தில சகஜமாயிருக்கிறோம். என்ன பயம் இருக்கிறது? தொழுவுரம் தானே சுவர்க்கம் எல்லாம் வேற என்ன கிடைக்கும் எங்களுக்கு? நோம்பு தானே சுவர்க்கம் எல்லாம் வேற என்ன கிடைக்கும்? அப்படித்தான் ஒரு வீணான சிந்தனையில இருந்து கொண்டிருக்கிறோம். சாபாக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் முழுமையாக இருந்து கொண்டு கேட்கிற கேள்வி என்ன? யார சொல்லுதா எங்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்குமா? சொன்னார்கள், நீங்க ஓதலியா அல்லாவுடைய ஆயத்தை அதாலி கேள்வி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சுவர்க்க நன்மாராயம் இருக்கிறேன், லிமன் காஃப மக்காமி, என்னுடைய சன்னிதானம் எனக்கு முன்னால் ஒரு நாள் நிறுத்தப்பட இருக்கிறீர்கள் என்ற நினைவின் பயம். நான் எச்சரிக்கை செய்திருக்கிறேன், இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன தண்டனை என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். அந்த முடிவுடைய பயம், நாம் எல்லாம் ஒரு நாள் அல்லாவுக்கு நான் நிறுத்தப்படுவேமே என்ன நடக்கும் என்ற நினைவு பயத்தை உண்டாக்கினார். அல்லாஹ் என்னென்ன பாவத்துக்கு இப்படி இப்படி முடிவு செய்திருக்கிறானே, என்ன நடக்கும் என்று அப்படி பயந்தால் அவர்களுக்கு இந்த நன்மாராய் சொந்தமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான் என்ற ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். எனவே சோழே, நரகத்திலே பயம் எங்களை உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். அதனால் சொல்லுதார்கள், அந்த அல்லாஹ்வுடைய வழி அல்லாவுடைய எச்சரிக்கையுடைய பாவத்துக்குரிய தண்டனைகளை சகாபாக்களுக்கு படிப்பித்தார்கள், அதை பயிற்சி செய்தார்கள், பாவம் என்றாலே விரண்டு ஓடினார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கேட்டார்கள், யா அல்லாஹ், விபச்சாரம் செய்யற மனிதனுக்கு நீ என்ன செய்வாய்னு கேட்டார்கள். ஜினா செய்கிறார் ஒரு மனிதர், அவனுக்கு யாரு நீ என்ன செய்வாய்? அல்லாஹ் சொன்னா, மூஸா நான் ஒரு கவசம் வைத்திருக்கிறேன், நெருப்பாதான ஒரு கவசம் வைத்திருக்கிறேன், அதை அவனுக்கு அணிவிப்பேன். அந்த கவசத்தை ஒரு பெருமலையின் உச்சியிலே வைத்தால் அடிவரை அப்படியே கரைந்து விடும். அந்த கவசத்தின் சூடு தாங்காமலுக்கு அந்த பெருமலை அப்படியே கரைந்து விடும். மூசா, அந்த கவசம் தான் இவனுக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னார்கள். அந்த இன்பத்துக்கு பகரம் இந்த கவசம் தான் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். எனவே சொல்றே, பாவத்தின் விபரீதங்கள் அல்லாதக்கு வைத்திரு தண்டனைகள் படிக்க வேண்டும், அதை பயிற்சி எடுக்க வேண்டும், பயத்தை உருவாக்க வேண்டும். அப்போது நாம் முத்தத்திங்கராகுவோம். ரமலான் எங்களை முத்தத்திங்கராக வந்திருக்கிறது. முத்தத்திங்கர் என்றால் இரண்டு விடயங்கள் அங்கே இருக்கிறது, இபாதத்தாக வழியாகும், அந்த இபாதத்தின் உண்மை பாவத்தின் பயமாக அதை உறுதிப்படுத்தும். முத்தத்திங்கர் என்றால் தக்வா உள்ளவர்கள் இருந்தால் அந்த தக்வாவின் அடையாளம் சொல்லுகிறார். அவர் தக்வாவின் அடையாளம் ஜிக்ர் செய்கிறார், தக்வாவின் அடையாளம் அவர் துஆ செய்கிறார். தக்வா இந்த இபாதத்துக்களை வெளிப்படுத்துகிறது. இபாதத்துகள் உண்மையாகவும் இருக்கலாம், போலியாகவும் இருக்கலாம். முனாஃபிக்களும் அன்று வந்து தொழுதார்கள், முனாஃபிக்களும் நபியே சபையில் இருந்தார்கள். அவருடைய தொழுகை போலியானது, உண்மை இல்லை. பிறகு எங்களுடைய தொழுகையும் ஜிக்ரும் நோம்பும் துஆவும் சதக்காவும் தான தர்மங்களும் ஒன்றாகவும் அஜ்ஜும் இவையெல்லாம் தக்வாவுடைய வெளிப்பாடுதான் என்று அதை உண்மைப்படுத்துகிற சாமானியது உருவாகிவிட்டது. தக்வா, நாங்கள் தக்வா உள்ள மக்கள், தொழுகை உருவாகிவிட்டது, ஜிக்ர் உருவாகிவிட்டது, சதகா தான தர்மம் உருவாகிவிட்டது, உம்ரா ஹஜ் உருவாகிவிட்டது. உருவாகினது உண்மையா போலியா, அது எது உறுதிப்படுத்தும்? உறுதிப்படுத்துகிற இரண்டாவது விஷயம்தான் பாவத்தின் பயம். நீங்க தொழுகின்றீர்கள், பாவத்தை விட்டு ஓடுகிறீர்கள், அது தொழுகை உண்மைதான். தொழுகின்றீர்கள், முடிந்ததும் பாவத்தின் பக்கம் விரைகின்றீர்கள், இது போலியானது. தொழுகை விட்டு பாவத்துக்கு பயம் வந்தால் அந்த தொழுகை வணக்கமாகும். தொழுது விட்டு பாவத்தின் பக்கம் விரைந்தால் அந்த தொழுகை வழக்கமாகும். வழக்கத்துக்கு தொழுகிறார், வணக்கமாகவில்லை. சிலைகள் நோம்பு வணக்கமா வணக்கமா முடிந்தால் தான் தெரியும். நாம் நோம்பு பிடித்தவர் வணக்கம்தான் என்றால் அந்த நோம்பின் முடிவு பெருநாள் இருக்கிறதே, அது பாவத்துக்கு பயந்த நாளாக மாறும். பாவத்துக்கு பயமாயிருக்கிறது என்று ஆகும். பாவத்துக்கு பயன்பாடு ஒரு மனுஷனுக்கு பாம்புக்கு பயம், அதனால இது பாம்பா கம்பா, பாம்பு போய் பிடிச்சு பாபம், அப்படியே பிடிச்சு பாபம், அது பயந்தவனா கிட்டவும் போக மாட்டான், ஆகிப்பேதான் பயம். இல்லைன்னா சும்மா தொட்டு பார்த்தேன், என் பயத்தால் தொட்டு பார்த்தேன், பாம்பா இருந்தா கடிக்கணுமே அப்ப தொட்டு பாப்பேமே, சரி எப்படி தொட்டு பாப்பானா? சரி, பாவத்துக்கு பயம் வாரது எங்களுடைய நோன்பு வணக்கம் என்பதை உறுதிப்படுத்தும். அப்படி என்றால் பெண்ணாலே துணம் பாவத்தை கிட்டவும் போக மாட்டோம், பாவத்துடைய சாயல் அது நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். சரி, எங்களுடைய நோன்பு எங்களை என்ன முடிவு கொண்டு வரும் அவரவர் பெண்ணாலே பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்ணாலே எப்படி கழிக்கிறது, பெண்ணால் என்று சொன்னது என்ன இழப்பு வருகிறது, நினைக்கிறோம் பெண்ணால் உடுப்பு, சரி அது சுண்ணத்தை பாவிக்கலாம், ஆனால் சரியத்துக்கு உள்ளுக்குள்ள உடுப்பா இருக்கவனும் பெண்ணால் இந்த அறுசுவை உண்டிகள் சில அவமாக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது உபாதம் செய்யணும், செய்யலாம். பெண்ணால் என்று சொன்னாலே பயணங்கள், சரியத்தின் எல்லை தாண்டாத பயணங்கள் செய்யலாம். சில பெண்ணால் என்று சொன்னாலே எங்களுடைய குடும்ப உறவுகளை சந்திப்பது கட்டாயமாக்கப்பட்ட சுண்ணத் பெற நினைக்கிறோம். சிலை பெண்ணால் என்று சொன்னாலே களியாட்டம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் களியாட்டம் என்பது சிறுவர்களை திருப்திப்படுத்துவதற்கா அல்லது யுவதிகளை வீட்டை விட்டு வெளியாக்கி மானபங்கப்படுத்துவதற்கா, எதற்கென்று பார்க்க வேண்டும். நபீசன் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தை உற்று நோக்கிப்பார், நான் சும்மா ஏமாத்துறேனா, நான் சும்மா நடிக்கிறேனா, நான் எதிரே இருக்கிறேன், உங்களுடைய மனமே சாட்சி சொல்லும், யாருக்கும் எதுவும் பேசலாம், ஆனால் உங்களுடைய மனம் சொல்லும் நாம் எதற்காக செய்கிறேன் என்று. எனவே சொல்லலே, களியாட்டம் சரியத்தை உடைத்து விடக்கூடாது. காரணங்கள் சொல்லலாம், சில சரியத்துக்கு மாற்றமானதை செய்துவிட்டு காரணங்கள் சொல்லலாம், சரியத்துக்கு மாற்றம் கற்பித்து விட்டு சரியத்தை உடைத்து விட்டு புத்தியால அதனை சீராக்க பார்க்கிறார்கள் இருக்கிறார்களே. அல்லாஹ் குர்ஆனில் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான், வட்டியை பற்றி எல்லாச்சும் பேசிக்கொண்டு வருகின்ற குர்ஆனில், அல்லதீன ரிபா, யாரு வட்டி சாப்பிடுகிறார்களோ இவர்களுடைய தண்டனை கபரிலிருந்து ஆரம்பமாகுது. முதலாவது அல்லாஹ் மூதேவித்தனத்தை எப்படி தொடங்குறான் சொன்னா, அவன் எழும்புகின்ற பொழுது ஒரு பே விசாசி பிடித்தவனை போல, ஷைத்தான் பிடித்தவனை போல வருவான். குர்ஆனுக்கு ஷைத்தான் பிடிக்கிறா எப்படி இருக்கும், எப்படி அவன் நிதானம் இழந்து புத்தி இழந்து அவர் ஹோவான் கத்தி கதறிக்கொண்டு குழம்பிக் கொண்டு எழும்புறாரோ அப்படி எழும்புவான். அல்லாஹ்வரா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, ஏன் இப்படி தெரியுமா இந்த வட்டி எடுத்தாக்களுக்கு, ஏன் இப்படி தெரியுமா வட்டியை கூட தின்னுட்டாங்களா, கூட எடுத்துட்டாங்களா, இல்லை அதுக்குள்ளே அவர்கள் ஒரு செய்த ஒரு இழிவான வேலை ஒன்று இருக்குது. அந்த வட்டியை எடுக்க நேரத்தில் அவர்கள் மேற்கொண்ட ஒரு இழிவான வேலை இருக்குது. அல்லாஹ்வே புத்தியை கொடுத்தான், அதுக்கு துரோகம் செய்தார்கள். எப்படி துரோகம் செய்தார்கள், ஜாலிக்கு பி அன்னஹும் காலு, இப்படி பேபிசாசி பிடித்தவனை போல, ஷைத்தான் பிடிக்கவனை போல கபிலிருந்து எழும்புகிறார். ஏன் தெரியுமா, ஜாலிக்க எப்படி எழும்புகிற, ஏன் தெரியுமா, பியன்னகும் காலு இன்னமல் இன்னமல் பகிம் சிலரிபா, அவர்கள் சொன்னார்கள் புத்தியை பாவித்து அல்லாவுடைய சட்டத்தை மீறியதை சரியாக்கி காட்டுகிறார்கள். சொன்னார்கள் இந்த வட்டி என்ன வியாபாரம் என்ன, ரெண்டும் சரிதானே என்று விளங்கப்படுத்தினார்கள். இவங்க உலகத்தில் பேசினது செஞ்சது சரியத்துக்கு மாற்றம், அது புத்தியால சரியாத்துகின்றார்கள், சொல்லுகிறார்கள் மிசுலம் ரிபா, வியாபாரம் அப்படித்தானே, அப்படின் வட்டி என்று சொல்லுகிறோம், அவர் 1000 ரூபாய் கொடுத்து 1100 ரூபாய் வாங்குகிறார், எதுனா வட்டி அவர்கள் தான், நீங்க 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி 1100 ரூபாய்க்கு விற்கலையா, அவர் கேட்க நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம், காலையில் 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாலையில் 1100 ரூபாய் எடுக்கிறோம், அதில் வட்டி ஹராம். அவர் மாறி கேட்கிறார், நீங்க உங்களுடைய கடையில் 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்குனீங்க, 1100 ரூபாய்க்கு விட்டீங்க, அது என்ன அப்படி கேட்கிறார். சில இப்படி புத்தியினால தன்னுடைய சரீரத்துக்கு மாற்றம் செய்வதை சமாளிக்க பேசினால் அவருடைய புத்தியை எல்லாம் பறித்து விடுவான். ஏன் இவர் இங்க அறிவில்லாம பேயனை போல பேசுகிறார், பேயறங்கவனை போல மறுபடியிட எழுப்புவார். இது வட்டிக்கு மாத்திரமல்ல, சரியத்தின் எந்த எல்லைகளை உடைத்துக் கொண்டு அதை தன்னுடைய புத்தியினாலே சரிகாட்ட பார்க்கிறார்களோ அல்லாவுடைய புத்தியை பறித்துத்தான் கபிலிருந்து எடுப்பான். எனவே சோழே, தக்குவாவின் வெளிப்பாடாக பெருநாள் அமைய வேண்டும், அதன் பயிற்சியாக நோன்பு அமைய வேண்டும். அரைவாசை தாண்டிவிட்டோம், மீதியுள்ளதை நாம் விடுபட்டவைகளை அடையக்கூடியதாக வேகமாக அமல்களை விடுபடுவனும். இறுதிப்பத்தை நவீரர்கள் இதனால்தான் எத்திகாவுக்குரிய பத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே நாம் இறுதிப்பத்தில் அதிகமான நேரங்களை பள்ளிகளே முழுமையாகவோ இல்லாவிட்டால் நிர்பந்தம் அரைவாசியாகவோ கொஞ்ச நேரமோ வல்லமையுடைய கூடுதலாக எத்திகாப் என்ற அடிப்படையில் பள்ளியிலிருந்து அல்லாவற்றை கெஞ்சி கேட்டு தௌபா இத்திகா நரக விடுதலை அடைவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல நாயன் அல்லாஹ் இந்த ரமதானை உண்மையான தக்வாவை அடைந்த ரமதான ஆக்கியிருப்பானாக. அவன் தந்த தருகின்ற ரமதானுடைய கொடைகளை முழுமையாக பெற்ற நன்மாரையை பெற்ற கூட்டத்திலே எங்கள் நிறைவு ஆக்கியிருப்பானாக. யாழ்லா எங்களுக்கு நீ வழங்குகின்ற இந்த நாளுடைய மாபுரத்தையும் நிறைவு விடுதலையும் எங்களையும் யாழ்லா சேர்த்து விடுவாயாக. இந்த ரமதானினுடைய உன்னுடைய அருட்கொடைகளை விட்டு மௌரூமாக்கப்பட்ட மூதேவிகளில் எங்களை யாரையுமே யாழ் ஆகிவிடாமல் பாதுகாத்து விடுவாயாக. இந்த இரவுகளை உன்னிடத்திலே கெஞ்சி கேட்டு அடையக்கூடிய இரவுகளாகவும் தௌபாக்குரிய இரவுகளாகவும் இரவு வணக்கத்தை இரவுகளாகவும் ஆக்கி தருவாயாக. எங்களுடைய பெருநாளை தக்வாவின் வழிபாடான பெண்ணாளாக ஆக்கி தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Okay.